வணக்கம் மாணவர்களே, நீங்கள் இணைந்துக் கொண்டிருப்பது உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக. நான் உங்கள் ஆசிரியர் சுரேஷ் ரமணன். ஆம் மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் கற்க இருக்கக்கூடிய பாட தலைப்பு தரம் 10 விஞ்ஞானம், அழகு இலக்கம் 12 விசைகளின் சமநிலை. மாணவர்கள் பாடநூலில், அதாவது விஞ்ஞான பாடநூலில் பகுதி 1 பக்க இலக்கம் 211. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் விசைகளின் சமநிலை. இந்த வசனத்தை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே. சமநிலை, சமநிலை என்பது யாது? ஆம், ஒரு பொருள் ஒரு தளத்தை தீர்மானித்து ஒரு சமநிலையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் சமநிலை என கூறுகின்றோம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சமநிலை இல்லாத சூழ்நிலையை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். குறிப்பாக ஒரு சாதாரணமான ஒரு சைக்கிள் வண்டியை நாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என எண்ணுவோமே. ஒரு சைக்கிள் வண்டியினை நாங்கள் நிறுத்தி வைக்கும் போது அது சமநிலையில் இருக்காது, அது சாய்ந்து விடும். அதனை சமநிலையில் நாங்கள் நிறுத்த வேண்டுமாயின் அதனுடைய அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டினை நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது ஓரளவு சமநிலையில் இருப்பதாக கருதப்படும். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் விசைகளின் சமநிலை தொடர்பாக ஆராய்கின்றோம். அந்த வகையில் ஒரு பொருள், புவியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கு எவ்வாறான நிபந்தனைகளை பூரணப்படுத்த வேண்டும் என நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். புவியுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம், நாங்கள் புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொடர்பாக சற்று சிந்தியுங்கள். நாங்கள் புவியுடன் தொடுகையில் இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் நிற்கும் போது அல்லது நாங்கள் ஒரு கதிரையில் அமர்ந்திருக்கும் போது பார்த்தீர்களானாயின், நாங்கள் கதிரை ஒன்றில் அமர்ந்திருக்கும் போது கதிரை நிலத்துடன் தொடர்பில் இருக்கின்றது. அதேபோல ஒரு மேசை தரையில் இருக்கின்றது அல்லது ஒரு கதிரை தரையில் இருக்கின்றது அல்லது ஏதேனும் ஒரு பெட்டி ஒன்றினை நீங்கள் தரையில் வைக்கின்றீர்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அதாவது நான் கூறுகின்ற விடயம் மாணவர்களே, புவியுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் புவியில் நிற்கின்ற சந்தர்ப்பம் அல்லது நாங்கள் ஒரு நாட்காலியில் அல்லது கதிரையில் அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பம் அல்லது ஒரு புவியை தொடுகையுடன் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியினை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம், இவ்வாறு புவியுடன் தொடுகையில் இருக்கும்போது குறித்த பொருள் சமநிலையில் இருக்க வேண்டுமாயின் பின்வரும் நிபந்தனைகளை பூரணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதாவது மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே இந்த விசைகள் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பொருளையும் புவி தன்னை நோக்கி இழுக்கும், உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருள், புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய பொருள் அல்லது தொடர்பில் இருக்கக்கூடிய பொருளை புவி தன்னை நோக்கி இழுக்கும். இவ்வாறு இழுக்கக்கூடிய விசைக்கு என்ன பெயர்? புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசை காரணமாக திணிவை கொண்ட பொருட்கள் அல்லது சடப்பொருட்கள் யாவும் திணிவை கொண்டிருக்கின்றன. இந்த சடப்பொருட்களில் உருவாகக்கூடிய ஒரு விசை நிறை விசையாகும். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு பொருள் புவியுடன் தொடுகையில் இருக்கின்றது, எனவே புவியை நோக்கிய விசை நிறை விசை. மாணவர்களே, உடனடியாக இந்த கணித்தலை மேற்கொள்ளுங்கள், பார்ப்போம் உங்களுடைய திணிவு யாது. மாணவர்கள் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய திணிவை, உங்களுடைய பாரத்தை. நீங்கள் 40 கிலோகிராம் திணிவை கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லது 35 கிலோகிராம் திணிவை கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லது 50 கிலோகிராம் திணிவை கொண்டவர்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய திணிவு 45 கிலோகிராம் எனின் உங்களுடைய நிறையாது. சிந்தியுங்கள் பார்ப்போம். உங்களுடைய திணிவு 45 கிலோகிராம், நிறை எவ்வளவு? நிறையை கணிப்பதற்காக நாங்கள் அண்ணளவாக நாங்கள் எடுக்கக்கூடிய விடயம் புவியீர்ப்பு விசை 10 நியூட்டன் என எடுக்கின்றோம். அல்லது புவியீர்ப்பு விசையினாலான ஆர்முடுகள் 10 MS-2. இந்த 10 எனும் எந்நாள் நாங்கள் திணிவை பெருக்குகின்றோம். ஆம், 45 கிலோகிராம் எனின் அதனை நாங்கள் 10 பெருக்கும் போது 450 நியூட்டன் நிறை என அங்கே கண்டுபிடிக்கலாம். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு திணிவை நிறையாக மாற்றக்கூடிய கணித்தல்கள் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணமாக நான் உங்களுக்கு முன்வைத்திருந்தேன் ஒரு கணித்தல். எனவே மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய திணிவை நிறையாக மாற்றுவதற்காக 10 எனும் இலக்கத்தினால் பெருக்குகின்றோம். எனவே மாணவர்களே, புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் புவியை நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படுகின்றது, அது நிறை விசை. இவ்வாறு நிறை விசை புவியை நோக்கி தொழிற்படும் போது அவ்விசையை சமப்படுத்துவதற்காக அவ்விசைக்கு எதிரான திசையில் ஒரு விசை பிரயோகிக்கப்படும். இது நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உராய்வு எனும் எண்ணக்கற்களை கற்றபோது சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். புவியை நோக்கி நிறை விசை தொழிற்படும் போது அந்நிறை விசைக்கு எதிரான திசையில் அல்லது செங்குத்தான திசையில் ஒரு விசை பிரயோகிக்கப்படுகின்றது, அது செவ்வன் மருதாக்கம். மாணவர்களே, சற்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது தொழிற்படக்கூடிய விசைகள், ஒன்று புவியை நோக்கி நிறை விசை, புவிக்கு எதிரான திசையில் செவ்வன் மருதாக்கம். மறுபடியும் கூறுகின்றேன், ஒரு பொருள் புவியுடன் தொடுகையில் இருக்கின்றது, புவியை நோக்கி தொழிற்படக்கூடிய விசை நிறை விசை, எதிர் திசையில் தொழிற்படக்கூடிய விசை செவ்வன் மருதாக்கம். உதாரணமாக நீங்கள், நான் ஏற்கனவே கூறியது போல, உங்களுடைய திணிவு 45 கிலோகிராம், நீங்கள் புவியில் நிற்கின்றீர்கள். எனவே நிறை விசை, அதாவது புவியை நோக்கி தொழிற்படக்கூடிய நிறை விசை 450 நியூட்டன். அவ்வாறு நிறை விசை 450 நியூட்டனாக தொழிற்படும் போது புவி செலுத்தக்கூடிய அல்லது செவன் மருதாக்கம் எதிர் திசையில், அதாவது புவியை நோக்கிய திசைக்கு எதிர் திசையில், அவர் கூறுவாயின் மேல் நோக்கி, மேல் நோக்கிய திசையில் தொழிற்படக்கூடிய விசை செவன் மருதாக்கம், அதுவும் 450 நியூட்டனாக இருக்கும். இவ்வாறு நிறை விசையும் செவன் மருதாக்கமும் எதிரெதிர் திசையில் ஒரே நேர்கோட்டில் சமனான பருமன்களில் தொழிற்படும் போது குறித்த பொருள் சமநிலையில் இருப்பதாக கருதப்படும். ஆம் மாணவர்களே, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விசைகளின் சமநிலை. விசைகளின் சமநிலையில் புவியுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அல்லது தொடுகையில் இருக்கக்கூடிய பொருளின் பொருள் எவ்வாறு சமநிலை அடையும்? அங்கே சமநிலை அடைவதற்காக இரண்டு விசைகள் தொழிற்படுகின்றன, ஒன்று நிறை விசை, இன்னொன்று செவன் மருதாக்கம். இந்த நிறை விசையும் செவன் மருதாக்கமும் ஒன்றுக்கொன்று சமனான பருமன்களை கொண்டது, ஒன்றுக்கொன்று எதிரெதிரான திசைகளை கொண்டது, இரண்டும் ஒரே நேர்கோட்டில் தொழிற்படக்கூடியது. நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், உதாரணமாக ஒரு பெட்டி ஒன்றினை நீங்கள் நிலத்தின் மீது வைக்கும் போது பெட்டியின் திணிவு 20 கிலோகிராம் என கொள்வோம். எனவே நிறை விசையாது 200 நியூட்டன். எந்த திசையில் தொழிற்படும்? புவியை நோக்கி. அவ்வாறு புவியை நோக்கி நிறை விசை தொழிற்படும் போது உருவாகக்கூடிய இன்னொரு விசை செவன் மருதாக்கம். அது எந்த திசையில் தொழிற்படும்? எதிர் திசையில், அதாவது நிறை விசைக்கு சரியாக எதிராக. அதன் பருமன் யாது? நிறை விசை 200 நியூட்டன். எனவே செவன் மருதாக்கமும் 200 நியூட்டன். எனவே அந்த குறித்த பெட்டி நிலத்தில் சமநிலையாக அமையும். ஆமானவர்களே, இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குண்டு, அல்லது நாங்கள் சற்று யோசிப்போமே, உங்களுடைய வீட்டு கூரையில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மின்குமிழ், நாங்கள் மின்குமிழை பார்ப்போம். மின்குமிழின் திணிவு சாதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோமே 1 கிலோகிராம் என எடுத்துக்கொள்வோமே, கணித்தலுக்கு இலகுவான நாங்கள் பார்ப்பதற்காக 1 கிலோகிராம் என எடுப்போம். அந்த மின்குமிழின் திணிவு 1 கிலோகிராம் எனின் நிறை விசையாது? ஆம், பத்து நியூட்டன். இந்த பத்து நியூட்டன் எந்த திசையில் தொழிற்படும்? கீழ் நோக்கி, அல்லது நிலத்தை நோக்கி, அல்லது புவியை நோக்கி. அதனை குறித்துக் கொள்வோமா? ஆம். இப்பொழுது குறித்த மின்குமில் கீழ் நோக்கி பிரயோகிக்கப்படக்கூடிய விசை நிறை விசை. வயர் ஒன்று அங்கே மின்குமிலை இழுத்து பிடிக்கின்றது. இங்கே இந்த வயரின் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த விசைக்கு பெயர் இழுவை, அல்லது இழுவிசை எனலாம். இழுவை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இழுவை, இந்த இழுவை என குறிப்பிடும் போது மாணவர்களே, இந்த இழுவை கயிற்றில் அல்லது கம்பியில் அல்லது ஏதேனும் இலைகளில் கட்டி தொங்கவிடப்படும் போது உருவாகக்கூடிய ஒரு விசை. நாங்கள் ஏதேனும் ஒரு பொருளை கட்டி தொங்கவிடக்கூடிய சந்தர்ப்பங்களை சிந்தியுங்கள். நாங்கள் கயிற்றில் கட்டி தொங்க விடுகின்றோம், அல்லது கம்பிகளை பயன்படுத்தி கட்டி தொங்க விடுகின்றோம், வயர்களை பயன்படுத்தி கட்டி தொங்க விடுகின்றோம், அல்லது நூல்களில் தொங்க விடுகின்றோம், இது போன்ற இலைகளில் நாங்கள் கட்டி தொங்கவிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இலைகளில் உருவாகக்கூடிய விசை இழுவை. எனவே மாணவர்களே, குறித்த மின்குமிலின் திணிவு நான் கூறினேன் 1 கிலோகிராம் என. அந்த மின்குமிலின் நிறை 10 நியூட்டன், புவியை நோக்கியது. எனவே அந்த 10 நியூட்டன் விசையை சமநிலைப்படுத்துவதற்காக குறித்த வயரினால் மேல் நோக்கி உருவாக்கப்பட்ட விசை 10 நியூட்டனாக இருக்கும். இந்த 10 நியூட்டன் விசை இழுவை அல்லது இழுவிசை என குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஏதேனும் ஒரு பொருள் ஒன்றினை கயிற்றினால் கட்டி தொங்கவிடும் போது உருவாகக்கூடிய 2 விசைகள், ஒன்று நிறை விசை, அதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட இலையில் உருவான விசை, 2 விசைகள் அங்கே தொழிற்படுகின்றன. ஒன்று நிறை விசை, மற்றொன்று இழுவை. இந்த நிறை விசையும் இழுவையும் பருமனில் சமனாகவும் திசைகளில் எதிரெதிராகவும் ஒரே நேர்கோட்டிலும் தொழிற்படும் போது குறித்த பொருள் சமநிலையில் காணப்படும். எனவே மாணவர்களே, விசைகளின் சமநிலையில் 2 விசைகளின் கீழ் பொருள் சமநிலையை அடைய வேண்டின் அங்கே பூரணப்படுத்த வேண்டிய நிபந்தனைகள் வருமாறு மாணவர்கள் குறித்துக் கொள்ளலாம். ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்காக, அல்லது 2 விசைகளின் கீழ் சமநிலை அடைவதற்காக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள், ஒன்று 2 விசைகளும் பருமனில் சமனாக இருத்தல். ஒன்று 2 விசைகளும் பருமனில் சமனாக இருத்தல். பொருளை கட்டி தொங்கவிடக்கூடிய சந்தர்ப்பம், அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் கட்டி தொங்கவிடும் போது அங்கே 2 விசைகள் உருவாகின்றன. ஒன்று நிறை விசை, மற்றொன்று இழுவை. இந்த 2 விசைகளும் பருமனில் சமன், எதிரெதிர் திசைகளில் தாக்கும், அதே போல ஒரே நேர்கோட்டில் தாக்கும். எனவே பொருள் சமநிலை அடையும். ஆம் மாணவர்களே, விசைகளின் சமநிலையில் நாங்கள் இவ்வளவு நேரமாக பார்த்த விடயம் 2 விசைகளின் கீழ் பொருள் ஒன்று சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பம். ஆம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் 3 ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் சமநிலை. 3 ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் சமநிலை. ஆம் மாணவர்களே, இந்த 3 ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் சமநிலை தொடர்பான சந்தர்ப்பங்களை சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். 3 விசைகள் தொழிற்பட்டு, அதுவும் சமாந்தரமான முறையில் தொழிற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை சிந்தியுங்கள். உங்கள் வீடுகளில் நிறைய பொருட்கள் இருக்கலாம், ஏதேனும் நீங்கள் கட்டி தொங்க விட்டு இருக்கலாம். வீடுகளில் பாருங்கள், 3 விசைகள் தொழிற்பட வேண்டும் அங்கே சமாந்தரமாக. ஆம். உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டியூப் லைட்களை பாருங்கள். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய டியூப் லைட்ஸ், அதாவது உங்களுடைய வீடுகளில் டியூப் லைட்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம், அதனை சற்று பாருங்கள். அல்லது உங்களுடைய பாடசாலைகளில் பெரும்பாலும் இந்த டியூப் லைட்டுகள் பயன்படுத்தப்படும். இந்த டியூப் லைட்டுகளை நாங்கள் கூரைகளில் மாட்டும்போது அல்லது தொங்கவிடப்படும் போது நீங்கள் பார்க்கலாம், 2 முனைகளிலும் கயிறு அல்லது சங்கிலிகளால் கட்டி தொங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. டியூப் லைட் ஒன்று தொங்கவிடப்படக்கூடிய சந்தர்ப்பம், இங்கே டியூப் லைட்டினை சமநிலைப்படுத்துவதற்காக 2 முனைகளிலும் சங்கிலி அல்லது கயிறினால் கூடுதலாக சங்கிலிகளால் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள். பார்த்திருப்பீர்கள். நீங்கள் பாடநூலில் காணலாம், 215 பக்கம். அங்கே ஒரு வாழைப்பழ குழை கிடைக்கோளின் மீது தொங்கவிடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கலாம், பக்க எண் 215. அங்கே ஒரு வாழைத்தார் என நாங்கள் குறிப்பிடுவோம், அதனை ஒரு கோளில் கட்டி தொங்கவிட்டிருக்கின்றார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், 3 விசைகள் அங்கே தொழிற்படுகின்றன. கண்டுபிடிவுங்கள் பார்ப்போம். குறிப்பிட்ட பாடநூலில் 215 பக்கம் வாழைப்பழ குழை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த வாழைப்பழ குழையில் தொழிற்படக்கூடிய விசைகள் தொடர்பாக தேடி ஆராயுங்கள். ஆம், கட்டாயம் வாழைப்பழ குழை கீழ் நோக்கி இழுக்கப்படும், அது நிறை விசை. எங்களுக்கு தெரியும், புவியுடன் தொடுகையில் இருக்கக்கூடிய அல்லது தொடர்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது நிறை விசை கட்டாயம் தொழிற்படும். அப்போது அங்கே வாழைப்பழ குழை மீது தொழிற்படக்கூடிய விசை நிறை. நிறை விசை புவியை நோக்கி இருக்கும். அந்த புவியை நோக்கிய நிறை விசையை சமநிலைப்படுத்துவதற்காக அந்த கோளின் மீது எங்கே விசைகள் உருவாகின்றன என தேடி பாருங்கள். ஆம், அந்த கோள் இரு அந்தங்களிலும் கயிற்றினால் கட்டி இழுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இரண்டு கயிர்களும் மேல் நோக்கி ஒரு விசையை பிரயோகிக்கும். எங்களுக்கு தெரியுமானவர்களே, கயிறு அல்லது வயர் அல்லது சங்கிலிகள் போன்ற இலைகளில் உருவாகக்கூடிய விசைக்கு பெயர் எழுவை. இங்கே இரண்டு அந்தங்களில் இருக்கக்கூடிய கயிர்கள் மேல் நோக்கி இழுக்கின்றன. எனவே இங்கே இரண்டு இழுவை அல்லது இரண்டு இழுவிசைகள் இங்கே பிரயோகிக்கப்படுகின்றன. இங்கே இந்த உதாரணத்தில் நாங்கள் பார்ப்போம், குறித்த வாழைப்பழ குலையின் திணிவு ஒரு 20 கிலோ என எடுத்துக்கொள்வோம். 20 கிலோகிராம் எனின் அதன் நிறை யாது? ஆம், 200 நியூட்டன். அப்பொழுது குறித்த கோளில் மீது தொங்கவிடப்பட்டுள்ள வாழைப்பழ குலையின் நிறை 200 நியூட்டன். இந்த 200 நியூட்டன் விசை புவியை நோக்கி தொழிற்படுகின்றது. அதனை சமநிலைப்படுத்த வேண்டிய நிலைமையில் நாங்கள் பார்க்கலாம், குறித்த நிறை விசையை சமநிலைப்படுத்துவதற்காக இரண்டு அந்தங்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு அங்கே ஒரு இழுவை அல்லது இழுவிசையை பிரயோகிக்கும். எனவே இரண்டு அந்தங்களிலும் இருக்கக்கூடிய கயிற்றினால் பிரயோகிக்கப்படக்கூடிய இழுவை அல்லது இழுவிசைகளின் விளைவுள் 200 நியூட்டனாக அமையும். நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு கயிறினால் 100 நியூட்டன் விசையும் மற்றொரு கயிறினால் 100 நியூட்டன் விசையும் பிரயோகிக்கப்படும். எனவே குறிப்பிட்ட வாழைப்பழ குலை சமநிலையாக தொங்கும் அல்லது சமநிலையில் காணப்படும். இதே போலதான் உங்களுடைய பாடசாலைகளில் இருக்கக்கூடிய டியூப் லைட்ஸ். அந்த டியூப் லைட்டுகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இரண்டு அந்தங்களிலும் சங்கிலிகளால் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும். அதே போல குறிப்பிட்ட மின்குமிழின் நிறை கீழ் நோக்கி தொழிற்படும். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொள்வோமே, குறிப்பிட்ட டியூப் லைட்டின் நிறை 100 நியூட்டன் என எடுத்துக்கொள்வோமே. உதாரணமாக 100 நியூட்டன் என எடுத்துக்கொள்வோமே. அந்த 100 நியூட்டன் நிறையை சமநிலைப்படுத்துவதற்காக அங்கே தொழிற்படக்கூடிய கட்டமைப்புகள் எவை? ஆம், இரண்டு அந்தங்களிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலிகள். அவ்வாறான சங்கிலிகள் மூலம் அங்கே உருவாக்கப்படக்கூடிய இழுவை எவ்வளவாக இருக்கலாம்? ஆம், 100 நியூட்டனாக இருக்கும். அவ்வப்போது நாங்கள் பார்க்கலாம், இரண்டு சங்கிலிகள் இருப்பதனால் ஒரு சங்கிலி 50 நியூட்டன் விசையையும் மற்றொரு சங்கிலி 50 நியூட்டன் விசையையும் பிரயோகிக்கின்றன. எனவே மேல் நோக்கிய இழுவையின் விளைவுள் 100 நியூட்டன். நாங்கள் ஏற்கனவே மாணவர்களே முந்தைய அலகில் கற்றிருக்கின்றோம் விளைவுள் விசை தொடர்பாக. எனவே உங்களுக்கு விளைவுள் காண தெரியும். எனவே நீங்கள் மேல் நோக்கிய சங்கிலி, அதாவது சங்கிலி இருக்கின்றது, அங்கே இரண்டு அந்தங்களிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு சங்கிலியினால் மேல் நோக்கிய இழுவை 50 நியூட்டன், மற்றொரு சங்கிலியினால் மேல் நோக்கிய இழுவை 50 நியூட்டன் எனின் மேல் நோக்கிய விளைவுள் 100 நியூட்டன் விசை. எனவே மேல் நோக்கிய இழுவை 100 நியூட்டன், கீழ் நோக்கிய நிறை 100 நியூட்டன் எனின் குறித்த பொருள் சமநிலையாக அமையும் அல்லது சமநிலையில் காணப்படும். எனவே மாணவர்களே, 3 ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். வீடுகளில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய டியூப் லைட், அதாவது இரண்டு அந்தங்களும் அங்கே சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கும். அதே போல நாங்கள் பார்க்கலாம் கடைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தராசுகள். அதே போல இங்கே பாடநூலில் காட்டப்பட்டுள்ளது போல வாழைப்பழ குலை. அதே போல சிறு வயதில் நீங்கள் விளையாடியிருப்பீர்கள் ஊஞ்சல். மிக எளிமையான ஒரு உதாரணம் ஊஞ்சல். நாங்கள் ஊஞ்சலில் விளையாடும் போது நீங்கள் பார்க்கலாம் இரண்டு அந்தங்களில் ஒரு பலகை இருக்கும், அதில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். இரு புறங்களிலும் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கும் அல்லது சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட இழை அல்லது கயிறு அல்லது சங்கிலி மேல் நோக்கி விசையை பிரயோகிக்கும், அது இழுவை என குறிப்பிடுகின்றோம். அவ்வாறு பிரயோகிப்பதற்கான காரணம் எங்களுடைய நிறை கீழ் நோக்கி இழுப்பதாகும். நாங்கள் ஊஞ்சலில் ஏறி அமரும்போது எங்களுடைய நிறை விசை புவியை நோக்கி இருக்கும். உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் 45 கிலோகிராம் திணி உடைய ஒருவர், உங்களுடைய நிறை 450 நியூட்டன். எனின் அங்கே உங்களால் ஏற்படக்கூடிய நிறை விசை புவியை நோக்கியது 450 நியூட்டன். உங்களுடைய அந்த நிறை விசையை சமநிலைப்படுத்துவதற்காக அந்த ஊஞ்சலில் இரண்டு கயிறுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இரண்டு அந்தங்களிலும் சமாந்தரமான முறையில் அங்கே கயிறுகளினால் ஏற்படக்கூடிய அல்லது ஏற்படுத்தக்கூடிய விளையுளின், அதாவது இழுவையின் விளையுள் 450 நியூட்டனாக இருக்க வேண்டும். இங்கே இரண்டு கயிறுகளும் சமாந்தரமாக சர்வசமனாக இருப்பதனால் அங்கே ஒரு கயிறினால் பிரயோகிக்கப்படக்கூடிய விசை அல்லது இழுவை 225 நியூட்டன் ஆகும். எனவே வலதுபுறம் நீங்கள் வலது கையால் பிடித்திருக்கக்கூடிய கயிற்றினால் 225 நியூட்டன் இழுவையும், இடது கையால் பிடித்திருக்கக்கூடிய கயிற்றினால் 225 நியூட்டனும் விசை இங்கே தொழிற்பட மேல் நோக்கிய விளைவுள் 450 நியூட்டன் விசையாக அமையும். இவ்வாறாக மாணவர்களே, மூன்று ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடையும். இங்கே இதனை நிபந்தனை வடிவில் நாங்கள் பார்த்தால் பார்த்துக் கொள்ளுங்கள், இங்கே மூன்று விசைகள் தொழிற்படுகின்றன. மூன்று விசைகளும் ஒரு தளத்தில் இருக்க வேண்டும். முதலாவது நிபந்தனை, மூன்று விசைகளும் ஒரு தளத்தில் இருக்க வேண்டும். மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் அமைய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, ஒரு விசை மற்றைய இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். ஒரு விசை மற்றைய இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஊஞ்சலில் இருப்பீர்களாயின் கீழ் நோக்கிய விசை உங்களுடைய நிறை, மேல் நோக்கிய விசைகள் நீங்கள் பிடித்திருக்கக்கூடிய கயிறுகளினால் ஏற்படுத்தக்கூடிய இழுவை விசைகள். அதே போல ஒரு பாடநூலில் குறிப்பிட்டது போல ஒரு வாழைப்பழ குலை ஒரு தண்டினால் அல்லது கோலினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. கீழ் நோக்கிய நிறை விசை, அதே போல மேல் நோக்கிய இழுவை விசைகள். அதே போல நீங்கள் பார்க்கலாம் தராசு ஒன்றை எடுத்துக்கொண்டால் இரண்டு அந்தங்களிலும் இருக்கக்கூடிய தட்டுகளினால் கீழ் நோக்கிய நிறை விசை இங்கே தொழிற்படும். அதே போல அதனை சமநிலைப்படுத்தும் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய கோலினால் மேல் நோக்கிய இழுவை விசை அங்கே உறுதிப்படுத்தப்படும். எனவே மாணவர்களே பார்த்துக் கொள்ளுங்கள், மூன்று விசைகள் அதாவது சமாந்தரமான மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலை அடைவதற்காக பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை, மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இரண்டு, ஒரு விசை மற்றைய இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இரு விசைகளின் விளைவுள் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, மூன்று சமாந்தர விசைகளின் கீழ் பொருள் சமநிலையை அடைய வேண்டுமாயின் முதலாவது நிபந்தனை, மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, ஒரு விசை மற்றைய இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இரு விசைகளின் விளைவுள் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் எதிர்த்திசையிலும் இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய நிறை கீழ் நோக்கியது அல்லது புவியை நோக்கியது 450 நியூட்டன். அங்கே கயிறுகளினால் ஏற்படுத்தக்கூடிய விளையுள் மேல் நோக்கியது, விளையுள் 450 நியூட்டனாக அங்கே இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த ஊஞ்சலில் இருக்கும் நீங்கள் சமநிலையாக இருக்கலாம். எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விசைகளின் சமநிலை. இதில் இரண்டு விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று, இரண்டாவது மூன்று சமாந்தர விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள். இங்கே முதலாவது சந்தர்ப்பமாக நாங்கள் பார்த்தது தரையில் தொடுகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதே போல ஒரு கூரையில் அல்லது ஒரு அந்தரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது ஒரு கயிறு அல்லது ஒரு நூலினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளின் சமநிலை. இந்த இரண்டு விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடைய வேண்டுமாயின் முதலாவது நிபந்தனை இரண்டு விசைகளும் பருமனில் சமனாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை இரு விசைகளும் எதிரெதிர் திசைகளில் தாக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை இரண்டு விசைகளும் ஒரே நேர்கோட்டில் தாக்க வேண்டும். அதே போல மூன்று ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் சமநிலை. இங்கே மூன்று என குறிப்பிடும் போது நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் ஊஞ்சல். மிக இலகுவாக நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய உதாரணம் ஊஞ்சல். ஊஞ்சலில் நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இங்கே குறிப்பிட்ட ஊஞ்சலில் நீங்கள் விளையாடும் போது சமநிலையாக இருக்க பூர்த்தி பண்ண வேண்டிய நிபந்தனைகள் மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை ஒரு விசை மற்ற இரு விசைகளுக்கும் எதிரான திசையில் தாக்க வேண்டும். மூன்றாவது இரு விசைகளின் விளையுள் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் எதிர் திசையிலும் இருக்க வேண்டும். இதே போல மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே இரண்டு விசைகளின் கீழ் சமநிலை, அதே போல சமாந்தரமான மூன்று விசைகளின் கீழ் சமநிலை என பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஒருதள சமாந்தரமற்ற மூன்று விசைகளின் கீழ் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே தரப்படுகின்றன. ஒருதள சமாந்தரமற்ற மூன்று விசைகளின் கீழ் சமநிலை, இதனை நீங்கள் பாடநூலில் 217 பக்கம் பார்க்கலாம். பாடநூலில் 217 பக்கம் நீங்கள் திருப்பினால் ஒருதள சமாந்தரமற்ற மூன்று விசைகளின் கீழ் சமநிலை அடையக்கூடிய அங்கே உருவம் காட்டப்படுகின்றன. இங்கே இதுபோல நீங்கள் பார்க்கலாம் வீடுகளில் நீங்கள் அழகான படங்களை மாட்டியிருப்பீர்கள். உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அழகான படங்கள், காட்சி படங்கள் அல்லது புகைப்படங்கள், ஃப்ரேம் செய்த படங்கள் என்பவற்றை வீடுகளில் சுவர்களில் போட்டிருப்பீர்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. இங்கே நீங்கள் பாருங்கள் 217 பக்கம் குறிப்பிட்ட படத்தின் நிறை விசை கீழ் நோக்கி தாக்குகின்றது. W என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிறை விசை கீழ் நோக்கி தாக்குகின்றது. அதே போல குறிப்பிட்ட நிறையை அல்லது நிறை விசையை சமநிலைப்படுத்துவதற்காக சமாந்தரமற்ற முறையில் இரண்டு கயிறுகள் இழுக்கின்றன. இழுவை F1 F2 என குறிப்பிடக்கூடிய இரண்டு விசைகள் அங்கே தொழிற்படுகின்றன. இது ஒருதள சமாந்தரமற்ற மூன்று விசைகளின் கீழ் சமநிலைக்கு ஒரு உதாரணமாகும். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் விசைகளின் சமநிலையின் கீழ் அல்லது விசைகளின் சமநிலை எனும் பாட அலகில் இரண்டு விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதற்கு பூரணப்படுத்த வேண்டிய நிபந்தனைகள், அதே போல மூன்று ஒருதள சமாந்தர விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதற்கான நிபந்தனைகள், அதே போல ஒருதள மூன்று சமாந்தரமற்ற விசைகளின் கீழ் பொருள் சமநிலை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொடர்பாக இங்கே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவை தொடர்பாக மாணவர்களே நீங்கள் குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இவை தொடர்பான கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் வினாவப்பட்டுள்ள வினாக்களை செய்து பாருங்கள். இது தொடர்பான விடயங்களை நீங்கள் சற்று தேடி பாருங்கள். இந்த விசைகளின் சமநிலை தொடர்பான மேலதிக விடயங்களை மாணவர்களே நீங்கள் உயர்தர விஞ்ஞான கணித பிரிவில் நீங்கள் அனுமதி பெறும்போது பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இன்றைய நாள் தரம் 10 விஞ்ஞானத்தில் விசைகளின் சமநிலை எனும் அழகினூடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. மற்றொரு விஞ்ஞான பாட அழகுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.